எங்கள் கர்த்தரும் எங்கள் ஜீவரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 26வது அதிகாரம்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால்.
ஒரு விஷயம், நாங்கள் இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை காத்துக்கொண்டு எங்களுக்கு ஆரோக்கியமும் நன்மையும் வரப்பண்ணி உங்களுடைய சமூகத்திலே களி கூறுகிற ஒரு ஜாதியாய், உங்களாலே அழைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாய் ஆண்டவரே எங்களை நிறுத்தி இருக்கிறதுக்கு ஆய் சோதரம் ஐயா. எங்களை தினம் தினம் பரிசுத்தப்படுத்துகிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சுட்டரிக்கிற அந்த ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவர். இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இன்னும் ஒரு விஷயம் உங்களை நாங்கள் கிட்டி சேர கர்த்தாவே இந்த வார்த்தையினாலே எங்களை புடமிடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கை கொள்ள வேண்டிய ஆலோசனைகளை இன்றைக்கு எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு கவாசிமா.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையை பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பிக்கை, அதற்கு தலைப்பாகத்தான் இந்த வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆக நம்புகிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து இருக்கிற ஒரு பலன் என்று சொல்லி ஒன்று உண்டு. அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் முதலாவது அதை அறிந்திருக்க வேண்டும். நம்புகிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி சமுதாயத்திலிருந்து அநேகந்தரம் கிறிஸ்தவர்களை நோக்கி கேட்கப்படுகிறது. கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லி ஓடினாயே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போட்டுவிட்டு ஓடினாயே, நீ தரித்திரனாய் இருக்கிறாயே. இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் தரித்திரனாய் இருக்கிறோம். கிறிஸ்துவை தேடினதுனாலே உனக்கு என்ன பலன்? விசுவாசிகள் நீங்கள் வாயடைத்து போகக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தருக்கு அது பிரியமில்லை. தேவனுடைய ஞானத்தினாலே நீங்கள் நிறைய பெற்றவர்களாய் அதற்குரிய பதிலையும் சொல்லத்தக்க தேவ ஞானம் உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் கூட அதற்காகத்தான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறதுனாலே பிரயோகிக்கிறதுனாலே நாங்கள் புத்திமான்களாகிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையும் நம்பியிருக்கிறதுனாலே என்று சொல்லாமல் உம்மையே நம்பியிருக்கிறதுனாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு பூரண சமாதானம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் எங்கேயும் எதனாலையும் வாங்க முடியாத ஒரு காரியம்தான் பூரண சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தினாலே யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கும் கொடுக்க முடியாது, மனைவி கணவனுக்கும் கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கும் கொடுக்க முடியாது. அதை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை கூட யாரும் கொடுத்து விடலாம், ஐஸ்வர்யத்தை யாரும் கொடுத்து விடலாம், அடைக்கலத்தை யாரும் கொடுத்து விடலாம். ஆனால் பூரண சமாதானம் என்பது என்ன தெரியுமா? நிறைவான சந்தோஷம் இல்லையா? உங்களை சுற்றி ஒரு பெரிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிற அந்த சமாதானம் அதுதான் பூரண சமாதானம். சிங்க கவியிலே நீங்கள் விழுந்திருந்தாலும் இல்லையா, அங்கே சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்படும் போது அங்கே இருக்கிறதான அந்த பூரண சமாதானம். அக்கினி ஜுவாலைகள் ஏழு மடங்கா எரிகிற போது உங்களை கட்டி கொண்டு போனாலும் கொண்டு போகிறவர்கள் பஸ்மமாகி போகிற போது உங்களுக்கு இருக்கிற சமாதானம். ஹலலோயா. உன் பக்கத்திலே 1000 உன் வலது புறத்திலே 10,000 விழும்போது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது உங்களுடைய இருதயங்களிலே இருக்கிற சமாதானம், அந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் சமாதானத்தை தேடி ஓடுகிறது இல்லையா, ஆறுதலை தேடி ஓடுகிறது. பல வழிகளிலே தாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று நம்பி நம்பி ஏமாந்து போகிறது. அநேக பழக்க வழக்கங்களிலே அநேகர் அடிமையாகி அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளையே அழித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களிலே அநேகர் அதுக்கு தப்பியும் எங்களிலே அநேகர் அதிலிருந்து மீண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தேவனே சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவித்திருக்கிறார் என்பதற்கு நாங்களே சாட்சி. ஜீவனுள்ள தேவனாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதே சாட்சி இல்லையா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு 3 விதமான அந்த நம்பிக்கைகளுடைய பலன்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. தயவு செய்து இந்த ஆழத்தை நீங்கள் கவனிக்கிறது நல்லது. உங்களுக்கு எந்த யோசனையும் இந்த இடத்துல வர வேண்டாம். ஏனென்றால் நம்பிக்கையை குறித்து 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அவருக்கே பிரியமுண்டாக நாங்கள் பேச வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய வெளிப்பாடுகளும் நாங்கள் தேவனை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கே மகிமை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது காரியத்தை வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம், பதினான்காவது வசனம்.
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம்.
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். முதலாவது நம்பிக்கையினுடைய பலன் இதிலே கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. கிறிஸ்துவனிடத்திலே உள்ள ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவனிடத்திலே இருக்கிற ஒரு உரிமை. கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்கள் என்றால் என்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா. கிறிஸ்துவனிடத்திலே ஒரு ரிலேஷன்ஷிப், அவரிடத்திலே ஒரு உரிமை. நீங்கள் உங்களுடைய உறவினர்களோட, நல்ல நெருங்கின உறவினர்களோட தான் உங்களுடைய உரிமைகளை எல்லாம் நீங்கள் கேட்க முடியும், பேச முடியும். பிரத்தியாக்கிட்ட நீங்க போய் பேச முடியாது இல்லையா. தாய் தகப்பனிடத்துல பிள்ளைகள் எப்படி உரிமையோடு கேட்கிறார்களோ, அல்லது பிள்ளைகளிடத்திலே எப்படி தாய் தகப்பன்மார் உரிமையோடு கேட்கிறார்களோ, அல்லது சகோதரர்கள் சகோதரிகளிடத்திலும் சகோதரிகள் சகோதரிடத்திலும் கேட்கிறார்களோ, அதை விட அதிகமான ஒரு உறவு முறைதான் இங்கே கிறிஸ்துவனிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் உண்டாகி இருக்கிற அந்த பங்கு. ஆனால் அதை எப்படி அடையலாம் என்று சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நானும் நீங்களும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால்தான் அந்த பங்கு எங்களுக்கு உண்டு. அதுக்கு உதாரணமாக ஒரு மனுஷனை நான் உங்களுடைய காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. 36வது அதிகாரத்தில் ஒரு 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 36:4 அங்கே ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்படுகிறது. அந்த கேள்வியை வாசித்து விட்டு நாங்கள் பின் பார்க்கலாம். ஏசாயா 36:4.
சப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
பாருங்க, இது கொஞ்சம் முதலேந்து எடுத்திருந்தா உங்களுக்கு சில பேருக்கு தெரியாதாக்களுக்கு அது விளக்கமா இருக்கும். ஆனா நேரம் போகிறதுனால நான் 4வது வசனத்திலேயே துவங்குகிறேன். ஏனென்றால் எசேக்கியா என்கிற இஸ்ரேல் யூதாவினுடைய ராஜாவை நோக்கி எதிராக சீரியா ராணுவ தலைவன் வந்து நின்று அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். திருப்பி அதை வாசிங்க சிஸ்டர். இருக்கா?
டப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
ஹலலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்திருக்கிற போராட்டங்களும், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்திருக்கிற சவால்களும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? உன்னுடைய நம்பிக்கை என்ன? நீ கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுகிறாயே, அந்த நம்பிக்கை என்ன? எனக்கு கொஞ்சம் சொல்லு பாப்போம். அதே ஏன் தெரியுமா, அவன் வந்து நின்று கேட்கிற பொசிஷனை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா இஸ்ரவேல் முழுவதையும் கைப்பற்றி யூதேயாவிலும் அநேக நகரங்களை கைப்பற்றி கடைசியாக மீந்திருக்கிற எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு அந்த எருசலேம் நகரத்தை இப்படி என்றதுக்குள்ளே நான் பிடிப்பேன் என்கிற கர்வத்தோடும் அகங்காரத்தோடும் வந்து நின்று கொண்டு கேட்கிற கேள்விதான் இது. சனகரிப் ராசாப்கே எதுக்கு அனுப்புறான் தெரியுமா? ராசாப்கே வந்து ஒரு தளபதி மாத்திரமல்ல, வாக்கிலே மிகவும் வல்லவன். அவனுடைய அந்த வாக்குவாதங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், கொஞ்சம் குறைய கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று தன்னையே அவன் பிரகடனம் படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். அவன் சொல்றான், கர்த்தர் அனுப்பாமல் நான் வந்திருக்கிறேனோ என்று கேட்கிறான். கொஞ்சம் குறைய இவங்களே நம்ம பட்டிண்டா அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி. யுத்தம் இல்லாமல் எருசலேமை கைப்பற்றுவதற்கு ரப்சாக்கே முயற்சி செய்கிறான். அதை கவனிக்கிற கேள்வி, உன்னுடைய நம்பிக்கை என்ன? பிரியமானவர்களே, உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிரச்சனை ஊடாகவும், ஒவ்வொரு எதிர்ப்புகள் ஊடாகவும் பிசாசு உங்களுக்கு வைக்கிற ஒரு கேள்வி, உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்களும் நானும் வாயடைத்து போனவர்களாக இருக்கக்கூடாது. இந்த இடத்திலே தேவனுடைய நாமத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அவனுக்கு மறுபதில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தூரத்துக்கு நாங்கள் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஞானத்தினாலே நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியம். அவன் சொல்றான், நீ எகிப்தை நம்பி இருக்கிறாயோ, எகிப்து ஒரு நாணல் மாதிரி இருக்கும் உனக்கு, நீ அதுல சாய்ந்தாயானால் அது நழுவி உன்னை விளப்பண்ணி விடும், நீ ஏமாந்து போவாய். யாரை நம்பி இருக்கிறாய்? அல்லது கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் சொன்னால் அவருடைய மேடைகளையும் தோப்புகளையும் தானே நீ வெட்டி உடைத்து போட்டாய். இனி எங்க அவருனுக்கு உதவி செய்ய போகிறார்? இப்படி பலவிதமான நேரங்களிலே எங்களை எங்களுடைய விசுவாசத்தை விட்டு, எங்களுடைய நம்பிக்கையை விட்டு தள்ளாட பண்ணுகிறது தான் பிசாசினுடைய தந்திரம். அவனுடைய வாக்குவாதங்கள், அவனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஆனால் இவன் யாரிடத்திலே வந்து இந்த கேள்வியை வைக்கிறான் தெரியுமா? எசேக்கியாவின் இடத்திலே வந்து வைக்கிறான். மகாராஜாவானவர் சொல்லுகிறதும் நீ எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதுமான வார்த்தை தான் இது. ஏன் எசேக்கியா? எசேக்கியா ராஜா என்கிறது எனக்கு உங்களுக்கும் தெரிந்தாலும் கூட, அந்த எசேக்கியாவினுடைய எதுக்காக அவன் எசேக்கியாவை அவன் எய்ம் பண்ணுகிறார்கள்? எதுக்கு ஜனங்களோடவே பேசாம எதுக்கு எசேக்கியாவை எய்ம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். என்னோட கூட இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்க, 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலிருந்து 1-7 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3வது வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான்.
எசேக்கியா ராஜா அவருடைய ஆட்சி ஒரு மிகவும் கடினமான ஒரு காலத்திலே தொடங்கப்பட்ட ஒரு ஆட்சி. எசேக்கியா ராஜாவுக்கு முன்பதாக இருக்கிற ஆகாஸ் என்கிற ராஜா கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தேசத்திலே செய்து மிகவும் அதிகமான விக்கிரகங்களை எல்லாம் ஊரில் உலகத்தில் இல்லாத விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்னும் சொல்ல போனால் சீரியர்களுடைய தேவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதே போல எனக்கும் உதவி செய்யட்டும் என்று சொல்லி இன்னும் சீரியர்கள் வணங்குகிற அவ்வளவு விக்கிரகங்களையும் கொண்டு வந்து வைத்து தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றி, நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றி சீரிய ராஜாவுக்கு ஏற்ற பிரகாரமாக தேவனுடைய ஆலயங்களை கொஞ்ச காலம் வைத்திருந்தும் கடைசியில தேவனுடைய ஆலயம் அவனுடைய ஆட்சி காலத்திலே மூடப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு 16 இருளான வருஷங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிற எசேக்கியா செய்கிற காரியங்கள் தான் இவைகள். மேடைகளை அகற்றி, தோப்புகளை அகற்றி, விக்கிரகங்களை அகற்றி, அவ்வளவு காலமும் 100 ஆண்டு காலமாய் வழிபட்டு வந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் எடுத்து போடுகிற அளவுக்கு அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான், தேவ வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். அதனாலேதான் வேதம் அவனுக்கு சான்று பகிர்கிறது. சாலமோனை குறித்து ஞானத்திலே அறிக்கை செய்த வேதம் எசேக்கியாவை குறித்து, அவனுடைய நம்பிக்கையை குறித்து, அவனுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே அறிக்கை செய்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் முன்னும் ஒருவனும் வந்ததில்லை. ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பிசாசு வந்து எதிர்க்கிறது யாரையோ அல்ல, ஒரு ஆளோட்டிகளே அல்ல, மகா பெரும் ஒரு தலைவனை தான் அவன் எதிர்க்கிறான். எதுக்காக எதுக்கான் தெரியுமா? அவனை தள்ளிட்டா அவனோட சேர்ந்து எல்லாரும் முடிஞ்சாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, விசுவாசத்திலே வல்லவரா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஆனால் அப்படிப்பட்டவர்களை நோக்கித்தான் எல்லா எதிர்ப்புகளும் வரும். ஏனென்றால் அவரோடு சேர்த்து இன்னொரு கூட்டத்தையே விழுத்தி விடலாம். ஒரு ஆள் விழுந்தா காணும், அந்த தேசம் முழுவதும் விழுந்தது. சபையிலே அப்படித்தான், விசுவாசத்திலே வல்லவர்களை நோக்கி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க விழுந்தீங்கண்டா, உங்களுடைய ஜபம் விழுந்தது, உங்களுடைய உபவாசம் விழுந்தது, உங்களுடைய வேத வாசிப்பு விழுந்தது, உங்களோட சேர்ந்து உங்களை பின்பற்றுகிற இன்னும் 10 பேரும் விழுந்தார்கள். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, அவரை உத்தம இருதயத்தோடு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அது வருகிற பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், இல்லையா, எதுவாக இருக்கட்டும், ஏனென்றால் எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேணும் என்று சொல்லி சொன்னால், பிரியமானவர்களே, எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேணும் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய நம்பிக்கையிலே எந்த மாற்றமும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எசேக்கியா பாருங்க, இந்த சனகரி வந்த இந்த ராசாப்கே வந்து இவ்வளவு பயமுறுத்த செய்த போது எசேக்கியா என்ன செய்யறா தெரியுமா? நிருபங்களை எல்லாம் எழுதி அனுப்பினான் ஜனங்களுக்குள்ள குழப்பம் விளைவிக்கும்படிக்கு. எசேக்கியா அதை எடுத்தார், வாசித்தார், நேர கொண்டு போய் தேவ சமூகத்திலே வைத்தார். தேவ சமூகத்திலே வைத்து ஜபம் பண்ணுகிறார், எனங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே நீரே பதில் கூடும். எப்படி தெரியுமா? அவருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பங்கு இருந்தபடியினால்தான் அந்த விண்ணப்பத்தை அவர் செய்யக்கூடியதா இருந்தது. நந்தா வழங்கிக் கொள்ளுங்க, எனக்கும் தேவனுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னால காரியங்களுக்காக தேவனிடத்துல போய் நான் நிற்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளுக்கு நான் தேவனிடத்திலே உதவி கேட்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குறைவுள்ளவனாக இருந்து கொண்டு தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் இன்னும் நாலு பேருடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாய் பிரார்த்திக்கிறவர்களாய் தேவன் உருவாக்கி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்காகவே ஜெபம் பண்ற ஆக்களா நாங்க இருக்கக்கூடாது எப்பவுமே. ஹல்லேலூயா. விளங்குதுங்களா? நீங்க நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய வல்லவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்களே இன்னும் உங்களோட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை முடியல ஆண்டவரே என்று சொன்னா நீங்க எப்ப மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது? ஆக தேவனுக்கும் எனக்கும் உள்ள பங்கு சரியாக இருக்க வேண்டும். எசேக்கியா பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 நாளாகமும் 31:21 வாசிங்க. 2 நாளாகமும் புத்தகத்திலே 31:21 வாசிங்க.
அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய காரியத்தில் அவன் செய்த எல்லா வேலையையும் எல்லா கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் சரி, தேவ ஆலயத்தில் வந்து வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் எப்படி செய்தானாம்? முழு இருதயத்தோடும் செய்தான். இதுதான் தேவனிடத்திலே பங்குள்ளவர்களுடைய அடையாளம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், தலையை காட்டுறன் வாரன். நீ யாருக்கு தலையை காட்டுறீங்க? உங்களோட தலையை ஆண்டவர் எப்பவும் தானே பார்த்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்து யாருக்கு தலையை காட்டுறது? மனுஷனுக்கு தான் காட்ட முடியும் இல்லையா? எந்த தலை எங்கெல்லாம் இருக்குது, தலைக்குள்ள என்ன எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆக அதுக்கு கடைசியில் ஒரு வசனம் வருது பாருங்க. செய்து முழுதித்தோடு செய்து
சித்தி பெற்றான்.
சித்தி பெற்றான், ஏன் வெற்றி பெற்றான்னு போட இல்ல? பழையபடியும் தமிழ் டியூஷன் துவங்கிட்டு இருப்பான்னு நினைக்க போனீங்க. சித்தி பெற்றான் என்றா என்ன தெரியுமா? வெற்றி பெற்றான் வார்த்தை இங்க பாவிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம், சித்தி பெறுகிறது என்பது பள்ளிக்கூடங்கள்ல, பாடசாலையில இல்லையா, கல்விக்கூடங்கள்ல தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. சித்தி பெறுகிறது என்ன தெரியுமா? அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறது. விளங்குறீங்களா? வெற்றி என்றது சில நேரங்களில் ஒரு காரியத்தோடு முடிஞ்சு போய்விடும். சித்தி என்றது என்ன தெரியுமா? அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறது, பாஸ் பண்றது. ஆக இந்த காரியங்கள்லேருந்து பாஸ் பண்ணி அடுத்த காரியங்களுக்கு போக வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையானது தேவ ஊழிய தேவ ஆலய காரியங்களில் இருந்து அதை சரிவர செய்து நீங்க பாஸ் பண்ணிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போவார் இல்லையா? நீங்க தொடங்கிய இடத்திலே கிண்ட காட்டிலே இருக்க போறீங்களா? குழந்தைகளை போல் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்களை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி கிண்ட காட்டிலே இருந்துல நாங்க எல்லாரும் என்று சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்துட்டா பிரச்சனையே இல்லை தானே? எல்லாம் சமத்துவமா இருக்கும், எல்லாருக்கும் கொடுத்து நாங்க எல்லாரும் உண்டாக இருப்போம். அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக வேணும். நம்பிக்கையிலே அந்த பங்கிலே வளர்களாய் மாத்திரமல்ல, நீங்க என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு போகிறவர்களா இங்க நீங்க சித்தி பெற்றாதான் அடுத்த கட்டத்துக்குள்ளே தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு செல்லுவார். அதற்கு தேவனிடத்திலே வைக்கிற அந்த நம்பிக்கை மிகவும் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவனிடத்திலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு வேண்டும். அவரிடத்துல எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டும். இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. அவரிடத்துல உறவு இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. அவர் அதான் சொன்னார், என்னில் கனி கூடாத கொடிகள் எல்லாத்தையும் பிதா என்ன செய்கிறாராம்? ஆராக்கீரி என்னன்னு சொல்லுது, ஆராக்கீரி அறுத்து போடுகிறார். என்னிலே இருந்தாலே நீ கனி கொடுக்காட்டி எங்க போய் தான் கனி கொடுக்க போற? இதுதான் அர்த்தம். கிறிஸ்துவில இருக்கும் போதே நீ கனி கொடுக்கலா, நீ எங்க போயப்பா கனி கொடுக்க போற? உலகத்தில் இருந்து கனி கொடுக்க முடியுமா? கிடையவே கிடையாது. ஆக எசேக்கியாவுக்கு மாபெரும் பிரச்சனை வந்தது ஐயா. இஸ்ரவேல் முழுதையும் கேப்சர் பண்ணிட்டான், சமாரியா முழுவதையும் பிடித்துட்டான். இஸ்ரவேல் யூதேயாவில் அரணான பட்டணங்கள் எல்லாவற்றையும் அடிச்சு பிடிச்சிட்டாங்க. கடைசியா மிஞ்சி இருந்ததுதான் எருசலேம். எருசலேமுக்கு முன்னால வந்திருந்துதான் இந்த வார்த்தையை சொல்றான். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? கடைசி அடி, ஒரே அடி, அந்த ஒரு அடிக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன பாருங்க. இந்த ஒரு மனிதனுடைய நம்பிக்கையினாலே அந்த சீரியா முழுவதும் தோற்று போய்விட்டது ஐயா. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை உள்ள நகரத்தினாலே அந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டதுனாலே, கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயம் இருந்ததுனாலே, முழு இருதயம் இருந்தபடியினாலே அவன் சகல யூதேயாவையும் திருப்பிக் கொண்டான். அவன் நிமித்தம் கர்த்தர் மாபெரும் ரட்சிப்பை அளித்தார். ஹல்லேலூயா. சனகரிப் எங்கேன்னு தெரியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏதோ நாங்க தானே இருந்து பிரயாசப்படுறோம், நாங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையா இருக்கிறோமேன்னு நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்கள் நிமித்தம் அநேகரை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிருக்கிற அந்த சகோதரர்கள் நிமித்தம் இல்லையா பாருங்க, கர்த்தருடைய சித்தம் எந்த அளவு தேசம் வரைக்கும் போகுது என்று பாருங்க. நல்ல வளையம் கொள்ளுங்க. ஏதோ சாதாரண ஒரு காரியம் இல்ல. அந்த அந்த நல்ல வாஞ்சியை கொடுக்கிறார், அந்த நல்ல தரிசனத்தை கொடுக்கிறார். ஏதோ நாங்கெல்லாம் தப்பி வந்துட்டோமே, ஜெபமல்ல நல்லா தானே இருக்கிறோம், நல்ல வசதியா இருக்கிறோமே, தப்பினா போ, அவங்க எல்லாம் பாவிகள், ரட்சிக்கப்படாதவங்க, கர்த்தரை அறியாதவர்கள் சொல்லிட்டு இருக்காதபடிக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். நம்பிக்கையிலே நல்ல இருதயம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சித்தி, இதுல சித்தி பெற்ற உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறார். போய் விடுவி, மரணத்துக்கு ஏதுவானவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அடுத்த ஸ்டேஜ் இதுல வெல்லாம அவர்கள் அங்க போகலை. நான் சொல்றேன், ஹல்லேலூயா. நம்பிக்கையிலே அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தேர்ச்சி பெற்றபடினாலே, சித்தி பெற்றபடினாலே தான் தேவன் அவர்களை அந்த தேசம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் காப்பாற்றுவார். இன்னும் அநேகரை அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் விடுவிப்பார். அதுக்கு பலப்படுத்துற கைகளை கர்த்தர் இங்கே உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்த்து வருகிற எதிர் வல்லமிலை குறித்து திகையாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இதெல்லாம் வர வேண்டியதுதான், இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். உலகத்தார் என்னையும் உங்களையும் நோக்கி ஒரு கேட்கிற கேள்வி, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன லாபம்? உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, வருகிறது தான், இல்லைன்னு நான் சொல்லல, வருகிறது தான். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்கிறதுக்கு எனக்கு ஒருவர் இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் அந்த 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 நன்றி. அதாவது இந்த உலகத்துல உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் எப்பவுமே கூட இருக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறது, கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு மாத்திருந்தார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஒரு சகோதரனுக்காக அவருடைய அவருக்காக ஒரு லோயருக்கு டெலிஃபோன் அடிச்சு, அங்க இருக்கிற டாம சொன்ன, அவர் ஊர்ல அப்படி இருக்கிறார், அடுத்த கிழமை போன் பண்ணுங்க. நம்முடைய ஆள் ஊர்லா போறதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காக வாதாடுகிறவர்கள் ஊர்லா போகலாம், கிரங்கில் இருக்கலாம், ஆனால் எங்களை நியாயம் விசாரிக்கிறவரும், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரும், எங்களை தம்முடைய அம்புரா துணியிலே அம்புகளாய் மாற்றுகிறவருமாகிய எங்கள் கர்த்தர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. என்னையும் உங்களையும் பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிற. இப்ப உங்களோட பெயர் என்ன? கண்மணி. ஹல்லேலூயா. இனி விசுவாசின்னு சொல்லாதீங்க, கேட்டா சொல்லுங்க, என் பேரு மிஸ்டர் கண்மணி, மிஸ்ஸஸ் கண்மணி. ஓகே. ஏனென்றால் அவருடைய பார்வையிலே நான் கண்மணி. உங்களை சாதாரண இடத்துல அவர் வைக்கல, உங்களை அவர் சாதாரண இடத்துல வைக்கல. நான் நீங்க சந்தோஷப்படணும், சிரிக்கணும்ன்றதுக்காக இதை சொல்லல. இது சத்திய வார்த்தை, இதை நான் எழுதி கொண்டு வந்த வார்த்தை அல்ல, இது சத்திய வார்த்தை. இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதை உங்களுடைய இருதயம் அவ்வப்போது நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான முடியும் கிரீடமா இருக்கிறேன்னு சொல்லி வருஷத்தில் ஒருக்கா வாக்குத்தத்தம் வந்தா தான் நீங்க சந்தோஷப்படணும்ன்ட்டு இல்ல. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான், என்னை அவர் தன்னுடைய கண்ணிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி கரங்களிலே வைத்திருந்தது ஒரு காலம், கண்ணிலே வச்சிருக்கிறார் இப்ப உங்களை. அப்ப எசேக்கியா கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் ஒருத்தனும் இருக்கல, அவனுக்கு முன்னும் ஒருத்தனும் இருக்கல. இந்த மாதிரியான ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு வேணாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல வேணாமா? உங்களை பார்த்து ஒரு இதோ என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவனுடைய விசுவாசம் மாதிரி நான் அவரிடம் பார்க்கலப்பான்னு சொல்ல வேணாமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். நீ யாரையோ ஏதோ ஒன்றை நீங்க நம்பல. அப்ப சொன்னீங்களே அவர் மாறாதவர் ஆயிருக்கிறார். மாறாத ஒன்றிலே நீங்கள் நம்பிக்கையா இருக்கிறது தவறே இல்லை. அவர் மாறாதவர், அதனால அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறது தவறே கிடையாது. அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், முதலாவது தேவனிடத்திலே வைக்கிற அந்த நம்பிக்கை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளும் போது அவரிடத்திலே பங்குள்ளவர்களாயிருக்கிறோம். இரண்டாவது காரியம், அதே எபிரேயர்ல மூன்றாவது அதிகாரத்திலே 6வது வசனத்தை பாருங்க.
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேன்மைப்பட்டவரான குமாரனான உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், ஆகில் நாமே அவருடைய வீடு ஆயிருப்போம்.
ஹல்லேலூயா. இப்ப பங்கில இருந்து இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? அவருடைய வீடாயிட்டீங்க. நம்பிக்கையில உறுதியாய் தரித்திருந்து பங்குள்ளவர்களா இருந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. இப்ப அவருடைய அதாவது ஏன் தெரியுமா இந்த நம்பிக்கை எதை நோக்கி போகுதுன்னு சொன்னால், உண்மை, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வச்சுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதைத்தான் ஆதாரம். அதான் நான் சொன்னேன், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் இங்க எபிரேயர் சொல்லப்படுது. மோசையோட ஒப்பிட்டு பேசி இந்த 6வது வசனத்தை சொல்லுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். நம்பிக்கை உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும், அது முதலாவது தைரியம், இரண்டாவது மேன்மை பாராட்டல். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மேன்மை பாராட்டலாம், அது பெருமை அல்ல, மேன்மை பாராட்டல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் மேன்மை தாராளமாய் மேன்மை பாராட்டலாம், பெருமை மட்டும் படக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, சரியா? நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், இது மேன்மை பாராட்டல். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்படல, இது பெருமை, சரியா? சொல்ற விதத்துல இருக்குது, சரியா? நீங்க மேன்மை பாராட்டலாம், நெற்றிலேஷ் நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னு சொன்னா அந்த கோடி இந்த ஜனங்கள் மத்தியில என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டுகிறேன், இல்லையா? அது என்னாலே உண்டானதல்ல, அவராலே உண்டானதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த வசனம் சொல்லுது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம், நம்பிக்கை உடையவர்கள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்பிக்கை உடையவர்கள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஏன் தெரியுமா? இப்படி இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே மனுஷியிடத்திலே அவர் வந்து வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வாசம் செய்யும் போதுதான் நாங்கள் தேவனுடைய வீடாக இருக்க முடியும். இதுதான் சத்தியம், இல்லையா? தேவன் எங்களிடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருடைய நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், தைரியத்தோடும், இல்லையா? தைரியத்தோடும் மேன்மை பாராட்டலோடும் ரெண்டும் வேணும். அந்த நம்பிக்கை அந்த ரெண்டையும் எங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. இதுக்கு உதாரணமாய் ஒரு ஆளை வாசி, எபிரேயர் 11ல், எபிரேயர் 11 31 வாசிங்க.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே, இல்லையா, பயத்தினாலே, கிடைக்கப் போகும் லாபத்தினாலே அல்ல, என்னத்தினாலே? விசுவாசத்தினாலே, இல்லையா? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். இப்ப நீங்க தேவனுடைய வீடா இருந்தால் உங்களை சுற்றிலும் அழிவுகள் நடந்தாலும் நீங்கள் சேதமாகாதிருப்பீர்கள். அல்லேலூயா. விளங்கினவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோ இடிந்து விழுந்ததையா? எரிகோ அக்கினிக்கு இரையாக்கப்பட்டது, எரிகோ சபிக்கப்பட்டது, ஆனால் ராகாப் வீட்டார்கள் எஸ்கேப். இது எப்படி நடந்தது? இதுதான் நம்பிக்கையினுடைய அந்த கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை, தேவன் மேல நம்பிக்கை வைத்துத்தான் அவர் அந்த ரெண்டு வேவுகாரர்களையும் உளவாளிகளையும் அவள் பாதுகாத்தாள். விளங்குதுங்களா? அதுல ஒரு வசனம் பன்மையில இருக்கு. ஆக சேதம், அதாவது நம்பிக்கையினுடைய உறுதி என்ன தெரியுமா? சூழ்நிலை வேறையாக இருக்கும், இல்லையா? யோசிச்சு பாருங்க பாப்போம். அந்த வேவுகாரர் உள்ளுக்குள்ள வச்சு தப்ப வச்ச செய்தி கேட்டாலே ராகாப்புக்கு அன்றைக்கு ஹராக்கீரி. நான் பிள்ளையா சொன்னாலும் வாலிபுரட்டி அந்த வார்த்தையை விட்டுட்டேன். ராகாப் அதை ஒளிச்சு வச்சிருந்த தெரிஞ்சிருந்தாலே ராகாப்புக்கு அங்க எந்தவித விசாரணையும் இருந்திருக்காது. மேலேருந்து அலங்கத்திலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இன்னைக்கு நெஞ்சிர வழியில. கோட்ஸ் பொட்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க விசாரணை. கோட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு அந்த செலவெல்லாம் இல்லை. மேலேருந்தே கீழே ஒரே ஐடியா டவுன். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும்போது கூட அவளுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? கேள்விப்பட்டால் இப்படி ஒரு ஜனங்கள் வருகிறார்களாம், எகிப்திலிருந்து 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் கூட நடத்தி விடுதலையாக்கி வருகிறார்களாம், வருகிற வழியில இருக்கிற எல்லாத்தையும் தும்பம்சம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அப்ப ஏனென்றால் அவர்களுடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார். இதைத்தான் அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட உடனே அறியாத காணாத ஒரு தேவன் மேலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. யோசிச்சு பாருங்க, அவளுடைய ப்ரொஃபஷன், அவளுடைய சூழ்நிலை, அவள் வாழ்ந்த இடம், அவளுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பங்களிலே அவளுக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று சபையில இருக்கிறாக்களுக்கு இருக்கா? நீங்க யாரும் ஒழிச்சு வைப்பீங்களா? சொல்லிங்க, நான் 3 நாள் ஜெபிக்கிற முதல்ல உபவாசம் பண்ணி கர்த்தர் சொன்னா உங்களை வந்து ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி 3 நாளுக்குள்ள அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க. போய் தம்பிமார் நீங்க வெளியில இருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடிக்கடி இந்த வாய்ப்பாடு மாதிரி இடக்கிடக்கிடக்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இந்த வசனத்தை. விசுவாசம் என்பது இதுதான். கேள்விப்பட்ட வரைக்கும் போதும், அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆக நானும் நீங்களும் இன்னும் அதிக அதிகமாய் அதை குறித்து நம்பிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தைரியமாய் தேவனுக்கென்று காரியங்களை செய்கிறதும் பேசுகிறதும் எனக்கும் உங்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் தான் அதுக்கு முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். யாரோ அல்ல, அந்நியவாய் அல்ல, நானும் நீங்களும் தான் தேவனுக்கு சாட்சியாய் பறவை சாற்ற வேண்டும் இந்த நாகத்திலே அல்ல இந்த நாட்டிலே. ஏனென்றால் அவருடைய நன்மைகளை நானும் நீங்களும் தான் அன்றாடம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோமே. அவருடைய பலத்தில் தானே நாங்கள் நிற்கிறோம், வாழ்கிறோம். அப்ப வேற யார் இதை குறித்து சொல்றது? இன்னும் நாங்கள் வெளியிலேருந்து உதவி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் வெளியில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நாங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மை. தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், தயவு செய்து பேசுகிறவருக்கு காது கொடுங்க. எனக்கு காது கொடுக்கணும் இல்லை, தேவன் உங்களோடு பேசுவாரா இருந்தால் அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. என்றால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தையை குறித்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களையோ என்னையோ அவர் கேட்கக்கூடும். ஹல்லேலூயா. அதனாலே நாங்கள் பாருங்க, ராகாப் என்னும் பேசியனோட எல்லாரும் கூட அதைத்தான் தூக்கி போட் பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்துக்கிறேன். ஆனால் வெட்கப்பட வேண்டும் ஐயா. கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கு அநேக பேர் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவள் செய்த அந்த நற்கிரியே இல்லை, ஒன்று கூட இவர்கள் செய்யவில்லை. அவளுடைய ப்ரொஃபஷன் தான் அவர்களுக்கு கண்ணுக்கு குத்துதே ஒழிய அவளுடைய விசுவாசத்தின் உத்தமம் இவர்களுக்கு இன்னும் தெரியல. வேதம் சாட்சி கொடுத்தா பிறகும் நான் அதை குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வேதம் சாட்சி கொடுத்தா பிறகும் நான் அதை குற்றப்படுத்த முடியாது. இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபுல 2:25 வாசிங்க, இதான் அந்த வசனம். யாக்கோபு 2:25.
அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள்.
ஹல்லேலூயா. இங்கதான் அந்த பன்மை வருது. நடந்தது ஒரே விஷயம், ஆனால் இங்க சொல்வது கிரியைகளினால், கிரியையினால் அல்ல, கிரியைகளினால். ஆக அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் விசுவாசம் அல்ல, அவள் தன்னுடைய இனத்தாருடைய ரட்சிப்புக்காக அவள் நடத்தினதும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நல்லா கவனியுங்க. அவள் யோசிச்சிருக்கலாம், நான் எப்படி போய் என்னுடைய ஆக்களை போய் கூப்பிடுறது, என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன. அவர்கள் வாலிபர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், யாராவது உனக்கு உன்னுடைய ஆக்கள் இருந்தா கூப்பிட்டு வை, யாரெல்லாம் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், அன்றைக்கு அவர்களை மாத்திரம் தான் காப்பாற்றுவோம், மிச்சம் எல்லாரும் போவார்கள். அவள் யாரையெல்லாம் கூப்பிட்டாலும் தெரியல, சரியா? எல்லாரையும், அந்த ரெண்டாவது கிரியை, மூன்றாவது கிரியை, நாலாவது கிரியை. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். நான் மட்டும் தப்பினாரண்டல்ல, இந்த சுவிசேஷத்தினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா, இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நானும் நீங்களும் பெற்ற இந்த சுதந்திரம், இந்த பூரண சமாதானம், இந்த ஆரோக்கியம், இந்த ஆசீர்வாதம், இந்த விடுதலை, எல்லாவற்றையும் மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும். நானும் நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சிகளாயிருக்கிறோம், அவருடைய கையின் கிரியைகளாயிருக்கிறோம். அதனாலேதான் உங்களையும் என்னையும் நோக்கி எதிர்ப்புகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. ஏனென்றால் நானும் நீங்களும் மனமடிவாகிவிட்டால், எங்களுடைய சந்தோஷம் எடுபட்டு போய்விட்டால், எங்களுடைய நிம்மதி போய்விட்டால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துக்கொண்டு மெனக்கெட்டுக் கொண்டிருப்போம், தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் போகும் என்று சொல்லி. நாங்கள் தேவனுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோமா, பிசாசுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோமான்றது கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், உன்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இயேசு சொன்னார், நீங்க எதனாலே பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்க கேட்கவில்லை. அநேகம் பேர் தங்களுடைய பலவீனத்தை நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு முன்னால உருகி அழுது கொண்டு இருக்கிறீங்களே ஒழிய நீங்க இன்னும் கேட்கவில்லை. நான் கேட்டேன், என்னுடைய வேலை எனக்கு இடைஞ்சலா இருக்கு ஆண்டவரே, அடிமைத்தனமா இருக்கிறேன், சில நேரங்களில் உங்களுடைய காரியங்களை செய்யறதுக்கு எப்ப பார்த்தாலும் பவிஷம் கேட்கணும், எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட போய் நிற்கணும்னு சொல்லி. எனக்கு இன்னொரு கிழமை தான், அதுக்கு அடுத்த கிழமையிலிருந்து நான் வேற வேலைக்கு போறேன் இல்லையா? நினைச்ச நேரத்துக்கு நான் கர்த்தரை தேர்றதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, என்னுடைய இருதயத்திலே ஆழமா இருந்த விருப்பம் அது. எனக்காக சொல்ல இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய இருதயத்தில் அந்த விருப்பம் ஆழமாக இருக்கும் பட்சத்திலே தேவன் அதை நீதி என்று கண்டு உங்களை அந்த நீதிக்கு சுதந்திரவாளி ஆக்குவார் நான் சொல்றேன். அல்லேலூயா. அதை நடப்பிக்கிற ஒரு சாட்சியான இருக்கிறபடினாலதான் இப்ப நான் உங்களுக்கு முன்னால சொல்றேன். நான் அதை இந்த வாழ்க்கையில அவர் நடத்தி இருக்கிறார். அது நடக்கிறதுக்கு 4 வருஷம் சென்றது எனக்கு, இருந்தாலும் அவருடைய வார்த்தை விழவில்லை. அல்லேலூயா. 4 வருஷம் போனாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருந்தேன். நான் என்னுடைய ஜீவனுள்ள நாட்களிலே அதை காணும்படிக்கு அவர் எனக்கு கிருபை செய்வார். அதே தான் உங்களுக்கும் செய்வார். விரும்புங்க, இருதயத்தின் ஆழத்தில் உண்மையா விரும்புங்க. ராகா விரும்பினாள், தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாள், ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்திலே தான் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாள். இப்ப வாசிங்க, யோசுவாவினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம், யோசுவா 6:23 முதல்ல வாசிங்க.
அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாவையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள்.
ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? சரி, இப்ப ஹல்லேலூயா. சரி, இப்ப குடும்பம் சேஃப்டி, ஆனா பாளையத்துக்கு புறம்ப. இப்ப 25வது வசனத்தை வாசிங்க.
எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள்.
ஹல்லேலூயா. எங்க இருக்கிறாள்?
இஸ்ரவேலின்
நடுவில் இருக்கிறாள். நடுவில் யார் இருக்கிறது? இஸ்ரவேல் நடுவில் யார் இருக்கிறது? ரொம்ப ராகாப் இருக்கிறா சரி, ஆனா இஸ்ரவேல் நடுவில் யார் இருந்தது? ஏன் அவளை நடுவில் கொண்டே வச்சாங்க தெரியுமா? தேவன் பரிசுத்தராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை தேவனுக்கு பிரியமானதா இருந்தால் நீ தேவனுடைய வீடாகும் போது இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறாய். நீ ஹல்லேலூயா. இப்ப உன்னை தொடுகிறவன் அவ்வளவு இஸ்ரவேலையும் தாண்டி தான் உங்கள்கிட்ட வரணும். விளங்குதுங்களா? கர்த்தருடைய வீடா இருக்கிறனுடைய சுதந்திரத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நடுவில் இருக்கிறீங்க. ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தமாக்குற கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறார். இப்ப ராகாபுக்கு எந்த இடம் கிடைச்சது? அலங்கத்திலே, எரிகோவினுடைய வெளிப்புறத்திலே, நகரத்தினுடைய முடிவிலே, மதிலிலே ஒரு அந்தரிக்கிற ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்த ராகாபை தன் தகப்பனோடும் தாயோடும் சகோதரரோடும் கூட இஸ்ரவேலின் நடுவிலே இந்நாள் வரைக்கும் இருக்கிறாள். மத்தேயு முதலாம் அதிகாரத்திலே அவளுடைய பெயர் வருகிறது. அவள் சல்மோனுக்கே சல்மோனை பெற்றாள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க உங்களுடைய நம்பிக்கை பூரணமா இருந்து உங்களுடைய நம்பிக்கையை இறுதி வரை நீங்கள் தளர விடாமல் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் எங்கேயோ ஒரு பாளையத்துக்கு புறம்பே அல்ல, இஸ்ரவேலின் நடுவிலே நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிறார்கள், உங்களுக்கு அரணாக இருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க யாரோ அல்ல, நீங்க யாரோ எவரோ தெரியாதவர் அல்ல, நீங்க தான் அது. கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் ஐயா. மூன்றாவது காரியம் வாசிங்க, அதே இப்ரேயர்ல 7:19.
நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம்.
ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நம்பிக்கையினாலே இப்ப என்ன நடக்குதாம்? தேவனிடத்திலே சேருகிறோம். முதல்ல கிறிஸ்துவோட பங்குள்ளவர்களாயிருந்தோம், தேவனுடைய அவருடைய வீடாயிருந்தோம். இப்ப மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனோட இணைகிற ஒரு வாழ்க்கை. இது பரிபூர்ணப்படும் போது, அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாயிருக்கும் போது என்ன நடக்குதாம்? நியாயப்பிரமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ. ஏது? இயேசு கிறிஸ்து. அதிக நன்மையானதை வருவிக்கிறது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து பூரணப்படுத்துகிறார் சகலவற்றையும். அந்த நம்பிக்கையினாலே, அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் தேவனிடத்திலே சேருகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க 4:13. 15-16 வாசிங்க. இதை விளங்கப்படுத்துறதுக்காக
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபாசனம் என்கிற தேவனிடத்திலே நாங்கள் சேர கடவோம். ஆனால் அங்கே ஒரு ஹாக்கன் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது. இப்ப பாருங்க, வாசிங்க என்னோடு கூட ரூத் புத்தகத்துக்கு வாங்க. ரூத் 16:17 எடுங்க. முதல்ல
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்க பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை சொல்றது யாருன்னு சொன்னால் ஒரு மோவாபிய ஸ்திரீ, அவரோடு சேர்ந்து இன்னொரு சகோதரியும், இன்னொரு சகோதரனுக்கு வாழ்க்கைப்பட்டால், இரண்டு பேருமே மிகவும் இள வயதிலே பிள்ளை கூட பெறாமல் விதவையாகிறார்கள். மாமியார் விதவையாகிறார், மருமகள் மாறும் விதவையாகிறார்கள். இப்பொழுது பஞ்சத்தினாலே அந்த தேசத்துக்கு பிழைப்பு தேடி வந்த நவோமி திரும்பி போகும்போது தான் விட்டுவிட்டு வந்த நகரத்திலே, தான் விட்டு வந்த ஜனத்திலே தனக்கே அடைக்கலம் கிடைக்குமோ தெரியாதென்ற ஒரு சந்தேகமான ஒரு வேளையில இவர்கள் கூட வந்தால் இவர்களுக்கும் கஷ்டம் என்று உணர்ந்து இவர்களை திரும்பி உங்களுடைய தேசத்துக்கே போங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஒரு தேவனை குடும்ப அளவில் மாத்திரம் அறிந்திருக்கிற ஒரு பெண் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். இவள் மோவாபிய ஸ்திரீ, தலைமுறை தலைமுறைக்கு, நிறைய தலைமுறைக்கு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வரக்கூடாது, தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவனாலே அருவறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவள். அவள் சொல்லுகிற அந்த வார்த்தை தான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹலலூயா. ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு இந்த ரூத் என்னத்தை கண்டு இந்த தேவனை இவ்வளவு இருக பற்றி கொண்டாள் என்று நான் யோசித்தேன். அவள் கண்டதெல்லாம் மரணமும் துக்கமும் வியாகுலமும் ஏமாற்றமும் தவிப்பும் பழிச்சொல்லும் தான், வேற எதையுமே காண இல்லை. எத்தனை ஜனங்கள் சொல்லியிருப்பார்கள் தெரியுமா, உங்களாலே தான் அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சாவு வந்ததுன்னு சொல்லி. இவ்வளவு என்ன, ஆண்களை பலி கொடுக்கிறது மிகவும் பெரிதான விஷயம் அந்த நாட்களிலே. அப்படி இருக்கும்போது மூன்று ஆண்களும் அந்த குடும்பத்தை நடத்தினவர்கள் அல்லது அந்த குடும்பத்தை பராமரித்தவர்கள் இறந்து போக இவர்கள் அந்த பழி சொல்லை தாங்கிக் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த தேவனை பார்த்து தேவனை அறியாத ஒரு பெண் சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். முதலாவது அவளுக்கு ஒரு தெளிவு இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் ஐயா, அவர் எனக்கு நியாயாதிபதி. இதுல நான் என்னுடைய வாக்கு தவறுமா இருந்தால் அவர் உமக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்க்க கடவர், அதுக்கு அதிகமாகவும் செய்ய கடவர். பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு இந்த தெளிவு இதை விட எவ்வளவு மடங்கு தேவையே. இன்னைக்கு அநேகம் பேர் கிறிஸ்துவை எதுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா, தங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டானால் தான். இன்னைக்கு அநேகம் பேர் அந்த நன்மை கிடைத்த உடனே ஓடி விடுகிறார்கள் இல்லைங்களா. இந்த பக்கம் ஒரு தரம் பிடிச்சி இல்லை போல இருக்கு, சரி பரவாயில்ல. இல்ல அந்த ஏனென்றால் இன்னைக்கு அநேகம் பேர் இன்னைக்கு ஏன் இவ்வளவு வேணாம், வேதத்திலேயே தேவனிடத்திலே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் எதிர்பார்த்தார்கள். நீ தேவனுடைய குமாரனா இப்படி செய்யப்பா அப்படி செய்யப்பா, எனக்கு இப்படி நடக்கட்டும் அப்பா, இது செய்யாட்டி அவர் தேவன் இல்லை என்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா. அப்படி பார்த்தா இந்த ரூத் என்ன சொல்லுவாள், அவளுக்கு என்னதான் நடந்தது நன்மை, யோசிச்சு பாருங்க. ஒருக்கா அப்படிப்பட்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ எங்க போனாலும் நான் வருவேன், இதை விட உமக்கு ஒரு தரித்திரம் வந்தாலும் அங்கேயும் நான் வருவேன். ஏனென்றால் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கு ஒரு நினைச்சு ஒரு காரியம் நடக்காட்டி சபைக்கு வரமாட்டாங்க, அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்ப இங்க வராம இன்னொரு சபைக்கு போறது, ஏன்னா அங்க வேற தேவனா இருக்கும்னு நினைச்சு, அங்கேயும் அதே தேவன் தான் ஐயா. இது எங்களுடைய பழைய வளமுறைகள்ல இருந்தது இல்லையா, இந்த கோயில வேண்டிக் கொள்ளாம அந்த கோயில போய் வேண்டிக் கொள்ள, விசேஷமா ஒரு கோயிலுக்குன்னு சொல்லி. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் எங்களோட தேவன். ஹல்லேலூயா. அவங்களோட விக்கிரகங்கள் வேணுமெண்டா இடத்துக்கிடம் வித்தியாசம் இருக்கலாம் இல்லையா. நம்மட தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், வானாதி வானங்களை ஆளுகை செய்கிற தேவன். ரூத் சொன்னாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப வாசிப்போம் இந்த கொலோசியர்ல 1:22 வாசிங்க. அவள் அதை விளங்கி கொண்டபடினாலதான் அதை அவள் பற்றி கொண்டாள். கொலோசியர் 1:22,
நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படியாகும்.
எப்படியாகும்,
உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள்.
எப்படியாகும்? அப்படியாகும் சரி,
முன்னே அந்நியராய்
எப்படியாகும்? நான் ஒரு வில்லங்கமான ஆள், வாசிச்சா கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படியாகும் என்றால் அது எப்படியாகும்? எது அப்படியாகும்? இல்ல, அதேதான் கொலோசியர் 1:20-21 இப்ப வாசிங்க.
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும்.
நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால உண்டான நம்பிக்கையில நிலைத்திருந்தால்தான் இந்த 20:21 உங்களுக்கு உரியதாகும். அவருடைய ஒப்புரவாகுதலை நீங்கள் எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ளலாம் தெரியுமா? சுவிசேஷத்தினால உண்டான நம்பிக்கையில நிலைத்திருந்தால். நீங்க அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்கல, நீங்க 50 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் 10 தரம் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அது உதவாது. நான் சொல்றேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்க ஒட்டாதிருங்கள். தந்திரத்தினாலே அந்த சத்தியத்தினின்று விலகி போக ஒட்டாதீங்க. நான் ஒரு காலத்துல நல்ல விசுவாசி பிரதர், ஒரு காலத்துல நல்ல ஊழியக்காரன் பிரதர், இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. உங்களுடைய விசுவாசம், ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசம், இந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஒரு சின்ன உதாரணம் காட்டவா? எடுங்க, கலாத்தியர்ல 4:13-15
உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன்.
ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையும் விசுவாசம் எப்படி தெரியுமா? எதையும் தானம் செய்யறதுக்கு தயாராயிருக்கிற ஒரு உள்ளம். எதிர நின்று உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாருடைய குறைகளை பார்க்காத ஒரு கண். இப்பெல்லாம் அப்படி இல்லை. என்ன அவர் வரவர சத்தத்தை கூட்டிகிட்டே போறார்? நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். போன முறையும் வந்து கத்திட்டு போனவர் இந்த முறையும் வந்து கத்திட்டு தான் போறார். இப்படியே இருந்தா இது நல்லதுக்கு இல்லை. நான் வேற ஒரு சபையை பார்க்க வேண்டியதுதான். அங்கேயும் அதே சிங்கம், அங்கேயும் அதே கரடி. என்னிடத்துல ஒரு சகோதரன் சொன்னார், சபைக்கு போகாம இருந்தா. நான் சொன்னேன், பிரதர் நீங்க சபைக்கு போகாம இருக்கிற நல்ல இல்லை, ஒரு சபையை தேடி போங்க. அதான் நான் நல்ல ஒரு சபையா பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன முதல் 3 மாதத்துக்கு எல்லா சபையும் நல்ல சபை தான் பிரதர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நீங்க கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? கர்த்தர் கேட்கிறார், ரட்சிக்கப்பட்ட நாளிலே தானமாயும் இல்லையா உதாரத்துவமாயும் கர்த்தருக்கென்று எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியிருந்த அந்த மனோபாங்கு இன்றைக்கு எங்கே? இந்த கார் வந்து கார் எல்லாரும் வாங்கி ஒரு 4 வருஷமாவது வச்சு 2 தரம் ட்ரிப்பு கொண்டு போகணும்னு எனக்கு விருப்பம். ஏனென்றால் அப்போதான் சில சத்தியங்கள் எங்களுக்கு விளங்கும் இல்லைங்களா? கார் வச்சுக்காக சொல்லுவாங்க, நல்லா தான் ஓடுது காரன்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க. இந்த 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு உண்மை வரும் பாருங்க. அங்க கொண்டு போனோடனே அவன் 2 ஆட்டம் ஆடி சுத்தியலாலையில அடிப்பான். ஐயோ கொஞ்சம் இறுக்கி அடிச்சுட்டானே ஏதாவது உடஞ்சிருமோன்னு சொல்லி யோசிப்போம். தட்டி முறுக்கி இப்படி வெட்டி கிவிச்சுன்னு ரைஃபன் ஓட விட்டு ஃபுல் பிரேக் அடிச்சு எல்லாம் செய்து பார்ப்பான். செய்து பார்க்க உண்மை தெரியும் இந்த ஓட்ட 2 வருஷம் ஓட்டத்துல என்னென்ன எல்லாம் சேதமா இருக்குன்னு சொல்லி. அது வரைக்கும் அந்த விசுவாசத்தெல்லாம் ஓடிக்கொண்டு வந்துருக்கு. இப்ப உங்களோட விசுவாச வாழ்க்கையை ஒரு கா ட்ரிப்ல விட்டா, 2 வருஷத்துக்கு ஒரு கா ட்ரிப்ல கொண்டே விட்டு கொஞ்சம் சோதனைகள், கொஞ்சம் காத்து, கொஞ்சம் மழை, கொஞ்சம் புயல் எல்லாம் அடிக்க விட்டா தெரியும் எந்த மூட்டுக்கு மூட்டு எங்கெங்கெல்லாம் ஆடி போயிருக்குன்னு தெரியும். அப்பதான் அதுக்காகத்தான் சில நேரங்களில் பிரச்சனைகள் வருது. சரியா, பிரச்சனைகள் வந்து உங்களோட டூத் பெருஸ்ட் என்னன்னு காட்டுது. அல்ல, இந்த பெண்கள் சரி நிறைய பேர் கார் வச்சு கடிச்சது பரவாயில்ல, பிள்ளையில கொண்டு கிண்ட அடிச்சுட்டு போவீங்களா, அந்த பேபி உண்டு சூங்குன்னு சொல்லி ஒன்றுக்கு இருக்கு, அந்த பிள்ளைய கொடுத்துட்டு தாய்மார் நிப்பின் அப்படி பத பதச்சிக்கணும். அவன் தொக்க இப்படி காலில் பிடிச்சி இப்படி தூக்குவான், கோழியை தூக்குற மாதிரி தூக்கி இப்படி ரெண்டு தொற்றும் பண்ணுவான், கையை பிடிச்சி இழுப்பான், காதை பிடிச்சி இழுப்பான், அது குழந்தை வீர் வீரண்டு கத்தி ஆளும். பெத்த மனம் ரொம்ப கஷ்டம், இதுக்கு பிறகு கொண்டு போறதே இல்லைன்னு சொல்லுவான். எல்லா கிண்டாச்சும் இதுதான் செய்வான், அது செய்யாட்டி அதுக்கு பேர் அந்த உண்ட சுகம் கிடையாது. தெரியுமா, அப்படியெல்லாம் இருக்குது. எதுக்காக? பிள்ளைக்கு சுண்டா இருக்குதான்னு பாக்குறதுக்காக. நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. கர்த்தர் சாவடிக்கிறதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறது அல்ல. மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனைகளே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு ஏற்படவில்லை என்று வேதம் சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்காமல் தப்பி போகிற வழியையும் போக்கையும் உண்டாக்குகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்துக்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது. நான் விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். இந்த கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிற என்னது, முதல்ல எப்படி இருந்தோமா, அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம், மோவாப் என்று சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் நான் தேவன் மேல் வைச்ச அந்த நம்பிக்கையை விட்டு நான் விலகாமல் இருப்பேனானால் அப்படி ஆயிற்று. எப்படி? அவர் என்னை ஒப்புரவாக்குவார். ஹல்லேலூயா. அந்த ஒப்புரவாக்குதலின் தேவனோட சேருகிற அந்த சிலாக்கியம் எனக்கு கிடைக்கும். அந்த கேட்ட சுவிசேஷத்தினாலே கேட்ட அந்த நம்பிக்கையை விட்டு நான் விலகாதவனாயிருந்தார். ஹல்லேலூயா. ரூத்துக்கு அது தெரியும், ரூத்துக்கு அது விளங்கிட்டுது. ஒருத்திக்கு விளங்க இல்லை, அவள் போயிட்டா. அவளும் அழுதாள், மூக்க சிந்தினாள், மாமிக்கு சூஸ் சொன்னாள், போயிட்டாள். அவளும் முதல்ல வெளிக்கிட்டு தான் வந்தவள். எப்படா மாமியோருக்கா இந்த வார்த்தை சொல்லுவாளோ என்று சொல்லி எதிர்பார்க்கிற மாதிரியே வந்தால், மாமியும் அவளுடைய முகத்தை பார்த்து இதை கூட்டிகிட்டு போறதை விட, சரியா இது இன்னும் எனக்கு தொந்தரவா இருக்கும், இதை இப்படியே கலட்டி விட்டுருவோம்னு சொல்லி பார்த்தா டபாரண்டு ஒன்று கலண்டுட்டு. கிதியோனும் அப்படிதான், பயமும் திகிலும் உள்ளவன். வீட்டில் இருக்கிறவன் திரும்பி பார்த்தா அரவாசி பேரை காணல. எப்பப்பா கிவியோ, நீ சொன்னதுக்காக வந்தோமப்பா. இந்த வார்த்தை எப்படா கிதியோன்னு வாயிலிருந்து வருமென்று வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எல்லாரும் உடனே ஓடிப்படும், பயமும் எனக்கு பயம், சரியான பயம், எனக்கு என்ன கண்டாலே பயம், கண்ணாடியில பார்த்தா என்று சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டான். யோசிச்சு பாருங்க, ரூத் பிடிச்சு கொண்டாள். ரூத் மத்தேயுல முதலாவது அதிகாரத்தில் ரூத் இருக்கிறாள். ராகாப்பு கருத்தை வர்றது ரூத். ஹல்லேலூயா. ரூத்துக்கு நாலு அதிகாரம் வேதத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாலாவது அதிகாரம் தொடக்கத்தில் பஞ்சம் என்று துவங்குகிற அந்த முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம், நாலாவது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஈசாய் தாவீதை பெற்றான். ஹல்லேலூயா. இது ரூத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் சந்ததிக்கு முப்பாட்டியானால் ரூத். எப்படி? அந்த நம்பிக்கையை அவள் உறுதியாக பற்றி கொண்டாள். மாமனை பறிகொடுத்த போதும், மச்சினனை பறிகொடுத்த போதும், கணவனையே பறிகொடுத்த போதும், தன்னந்தனியாக அந்த விதவை மாமியாரோட கூட அறியாத தேசத்திலே, அறியாத ஜனங்களண்டையிலே, அறியாத தேவனிடத்திலே சொன்னால், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக தேவனை குறித்து இப்படியான நம்பிக்கையான ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். இருதயபூர்வமாக நான் சொல்லுகிறேன், அனுபவித்தவன் பேசுவான் ஐயா, அனுபவித்தவன் பேசுவான். கேட்டவன் அல்ல, அனுபவித்தவன் பேசுவான். நீங்க அனுபவித்திருக்கிறீங்களா? நீங்க அனுபவித்திருக்கிறீங்களா? பேசுங்க, சொல்லுங்க. நான் அறிந்திருக்கிறேன் என் தேவனை, நான் என்றால் நான் ஜீவிக்கிறேன், நான் பேசுகிறேன். எதனால தெரியுமா? நான் உண்மையிலே நான் ஜீவிக்கிறபடினாலதான் நான் பேசுறேன். இல்லாவிட்டா என்னுடைய பேர் எங்கேயோ ஒரு 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 போட்லயோ எங்கேயோ ஒரு ஃப்ரேம்லயோ இருந்திருக்கும், அவ்வளவுதான். நான் ஜீவிக்கிறபடியா பேசுறேன். வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 6:18.
நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன் அப்படி செய்தார்.
ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கைக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி கொள்ளும்படி ஓடி வந்த எங்களை தேவன், பொய்யுறையாத தேவன் விசேஷங்களினாலே அலங்கரிக்கிறார் இல்லையா. அவர் ரூத்தை அலங்கரித்தார், ரூத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார், ரூத்துக்கு ஒரு மகனை கொடுத்தார் இல்லையா. ரெண்டு நல்ல விசேஷங்களினாலே ரூத்தினுடைய வாழ்க்கையை மறுபடியும் தேவன் துவக்குகிறார். ஹல்லேலூயா. உலகம் கைவிட்டது இல்லையா, ஜனங்கள் கைவிட்டார்கள், ஆனால் அடைக்கலமாக வந்த அந்த வசனம் எப்படி சொல்லுது? 18 தானே, அப்படித்தானே. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பின்பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு. அவள் ஓடி வந்தாள், அவள் மோவாப் தேசத்திலே இருந்து காலத்தை கழிக்க வேண்டும் அல்லது அங்கே ஒரு திருமணம் பண்ணி கொண்டு இருந்தலாம் நினைக்கல, அவள் மாமியாரோடு ஓடி வந்தாள். பஞ்சம் என்று சொல்லி எந்த தேசத்தை விட்டு அவள் வந்தாளோ அந்த தேசத்துக்கே ஓடி வந்தாள். ஏனென்றால் அங்கே இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவனாக்கும், அங்கே இருக்கிறவர் என்னை வாழ வைக்கிற தேவனாக்கும், அங்கே இருக்கிற தேவன் எனக்கு புது வாழ்வை கொடுக்கிற வல்ல தேவனாக்கும். அந்த தேவனிடத்துக்கு ஓடி வந்தவளை பொய்யுறையாத தேவன் இரண்டு மாறாத விசேஷங்களினாலே அவளை சந்தோஷிக்க பண்ணினார். அவளை தேவனுடைய இஸ்ரவேல் கோத்திரத்தின் ஒரு தாயாக மாற்றினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நானும் நீங்களும் இதைவிட எவ்வளவு அதிக பாக்கியமானவர்கள் என்பதை யோசித்து பாருங்க. ஒருக்கா அப்படியானா இப்ப எங்களுக்கு முன்னால சுத்தி நிக்கிற அக்கினியும் ஒரு மலையும் பெரிய விஷயமா? இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், மலை உனக்கு எதிராக வருகிற அந்த தடைகளை பார்த்து விலகி போன்னு சொன்னால் அது உன் கண்ணிலேயே காண முடியாத அளவு ஆழத்திலே போய் விழுந்து விடும் என்று சொல்லி நல்லா வளைய கொள்ளுங்க. தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் தேவன் எங்களை ஆதரித்து நடத்துகிறார். தேவன் அதை இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஒரு விசை ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நன்மையின் ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து கீழே விழுந்து விடாத உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளினாலே பொய்யுறையாத தேவனாகிய நீர் எங்களை ஆதரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்நியரும் துர்க்கிரியும் உள்ளவர்களாய் மனதிலே சத்துருக்குளமாயிருந்த எங்களை உம்முடைய குமாரன் மூலமாய் உமக்கு உள்ளே ஒப்புரவாக்கினீரே, உம்முடைய குமாரனுக்கு பங்காக்கினீரே, உம்முடைய வீடாக்கினீரே, உமோடு கூட கிட்டி சேரும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. தேவரீர்ந்த உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்ட உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை நீங்க நிறைவாய் பலப்படுத்தி ஆசீர்வதித்து பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும்படியாய் வல்லமையும் மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.